வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தூஃபு என்ற சீன தாம் வம்ச கவிஞரின் ஊரான கொங்யி நகரம் பற்றி கூறுகின்றோம். அறிவிப்பாளர் ஈஸ்வரி. தூஃபு என்பவர் சீனாவின் தாம் வம்சத்தின் புகழ்பெற்ற கவிஞர் ஆவர். திருக்குறள் தமிழ்நாட்டில் அனைவராலும் அறியப்பட்டிருப்பது போலவே சீன மக்கள் அனைவராலும் அவரது கவிதைகள் அறியப்பட்டுள்ளன. இவ்வாண்டு அவர் பிறந்த 1300 நிறைவாகும். அவரது கவிதைகள் வரலாற்றை வெளிப்படுத்தி சீன பாரம்பரிய பண்பாட்டின் சில தனிச்சிறப்புகளை அடையாளப்படுத்துவதாக கருதப்படுகின்றது.
春夜喜雨, 杜甫.
இப்போது நீங்கள் கேட்டது வசந்த கால மழை என்ற கவிதையாகும்.
ஹாவ் யு ஜி ஜே தாங்கன் நாய் ஃபாஷங் சுய்ஃபங் சேன் ரூயே ரூன் வு ஷி வுஷங் ஏ ஜின் யுன் ஜு ஹே ஜியாங் சுவான்.
河南马尼拉丁 공이 나가람 가비냐르 두프인 우르 아홈. 이반디 메딩글 부드비카파타 두프인 니네이브 기담 민둠 바야니흐르크 드란드 바이카파톨라드. 바야니흘 잉그 아브라드 와르케 바라나트레 아리알람. 가지 프라데사마하 바후카파다 힌다 니네이브 기다틴 두네 탈레베르 허페이페이 쿠리아다와드.
1963年的时候我们巩义市这里就建立了杜甫故里纪念馆当时郭沫若老先生还有我们。1963年
공희 நகரத்தில் தூஃபு நினைவகம் நிறுவப்பட்டது. அப்போது சீனாவின் புகழ்பெற்ற இலக்கிய அறிஞர் கோமோரோ இந்நினைவகத்துக்கு பெயரை எழுதினார். இவற்றையெல்லாம் தொல்பொருள்கள் என்று அழைக்கலாம் என்று அவர் கூறினார். காஜி பிரதேசத்தில் நுழைந்தவுடன் இருப்பது தூஃபுவை நினைத்து வணங்குகின்ற பாறையாகும். வடக்கு நோக்கி நீடிக்கின்ற அகலமான பாறையின் இரு பக்கங்களில் தாம் வம்ச கட்டிட பாணியில் புதிதாக கட்டியமைத்த கட்டிடங்கள் உள்ளன. பாறையின் இருட்டியில் தூஃபுயின் வெங்கல சிலையை பார்க்கலாம். இந்த சிலையின் உயரம் 9.9 மீட்டர் ஆகும். சிலையின் அருகில் ஒரு பாலம் உள்ளது. குழந்தை பார்வத்தில் இப்பாலம் கீழ் ஓடுகின்ற சிறிய ஆற்றின் கரைகளில் தூஃபு விளையாடினார் என்று கூறப்படுகின்றது. அவரது 41வது தலைமுறை பேரன் து ஹோங் தூவின் ஆசிரியர் யாங் சிங் சுவன் கூறியதாவது, அவரது சிலையை பார்க்கின்ற போது அவருடன் உரையாடல் செய்வதை போல உணர்கிறேன். மாபெரும் கவிஞரை பார்த்து அவர் மீதான மதிப்பு எனது மனதில் எழுந்துள்ளது என்று அவர் கூறினார். முன்னோக்கி சென்று காஜி பிரதேசத்தின் மையப்பகுதியே, அதாவது தூஃபு வாழ்ந்த பழைய வீட்டை சென்றடையலாம். வீட்டின் பின்பக்கத்தில் ஒரு சிறிய குன்று உள்ளது. முந்திரு மலை முகடுகள் அடங்கிய இம்மலை பேனாக்களை வாய்க்கின்ற அடுக்கு போல உள்ளது. அழகான இயற்கை காட்சிகளை ரசித்தவாறு 1000 புகழ்பெற்று விளங்கும் கவிதைகளை தூஃபு இயற்றினார் என்று இங்குள்ள மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தலைமுறை பேரனாக இருப்பதில் நான் பெருமையடைகிறேன். தூஃபுயின் நாட்டின் தலைவிதியை கவனிக்கின்ற எழுச்சியை பயன்படுத்தி எனது தாய் தாதா எனக்கு அறிவு புகட்டினார். நாங்கள் சீனாவின் பாரம்பரிய நாகரிகத்தை வெளிக்கொணர வேண்டும் என்று அவர் கூறினார். தற்போது பயணிகளுக்கு திறக்கப்படுகின்ற தூஃபுயின் பழைய வீடு எளிதானது. ஆனால் சிறப்பான ரசனையை அது வெளிப்படுத்துகின்றது. தாம் வம்ச கட்டிட பாணியிலான வீடுகள் மரக்கட்டுக்கோப்பில் கட்டியமைக்கப்பட்டன. முழு காஜி பிரதேசம் கவிதை கங்காஜி பிரதேசம், கவிஞர் கங்காஜி பிரதேசம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பிரதேசத்தின் துணை இயக்குநர் ஹெபேபே கூறியதாவது,
原来呢我们对外开放的只有杜甫丹生窑和笔架山那个核心的地方目前呢除了那个之外 முன்பு தூஃபு பிறந்த இடமும் பேனா அடுக்கு மலையும் மட்டுமே பயணிகள் பார்வையிட அனுமதிக்கப்பட்ட இடங்களாகும். தற்போது அவரது கவிதை சாதனைகளை அறிமுகப்படுத்துகின்ற புதுப்பிக்கப்பட மண்டபமும் ஒரு வரவேற்கப்பட காட்சியிடமாக மாறியுள்ளது. தூஃபுயின் வாழ்க்கையை அறிமுகப்படுத்துகின்ற தொடர் காட்சி தளங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறினார். கவிதை கண்காட்சியில் பல்லூரகம் மூலம் தூஃபுயின் கவிதைகள் விளக்கப்படுகின்றன. தூஃபுயின் வாழ்க்கை வரலாற்றை வெளிப்படுத்த பல்வகை நவீன தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகின்றது. ஹெபேபே மேலும் கூறியதாவது, மண்டபத்தில் ஒளிப்பதிவு வசதி உள்ளது. பல்வகை விலகுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. நவீன வசதிகளின் மூலம் கவிதைகளை புதிய வழியில் சுவைக்கலாம் என்று அவர் கூறினார். தற்போது வார இறுதியிலும் விழாக்களிலும் தூஃபு பழைய வீட்டுக்கு அருகமானோர் வருகை தந்து பார்வையிடுகின்றனர். அழகான இயற்கையை பார்ப்பதோடு அவர்கள் மாபெரும் கவிஞருக்கும் வணக்கம் செய்கின்றனர். லீபிங் என்ற நகரவாசி கூறியதாவது,
முன்பு
இங்கு பழமையான ஒரு சிறிய வீடு இருந்தது. அது தூஃபு பிறந்த இடமாகும். தற்போது புதுப்பிக்கப்பட பிறகு மக்களுக்கு இன்னொரு காட்சியிடமாக அது திகழ்கின்றது. நேரம் இருந்தால் இங்கு வருவது நல்ல தெரிவாகும் என்று அவர் கூறினார். லியூ சாங்லோங் என்பவர் இவ்விடத்தை மிகவும் விரும்புகிறார். அவர் கூறியதாவது, தற்போது இது மகள் பார்வையிட்டு கவிஞரை நினைவு கூர்ந்து கற்றுக்கொள்கின்ற இடமாக மாறியுள்ளது. அது முக்கியத்துவம் வாய்ந்தது. தூஃபு மாபெரும் கவிஞர்தான். அவர் கொங்கி நகரத்தின் பெருமை. முன்பு பாட புத்தகங்களிலிருந்து அவரை அறிந்தோம். இப்போது அவரது வாழ்க்கை வரலாற்றையும் அறியலாம் என்று அவர் கூறினார். பறந்து விரிந்து நிற்கும் சீனாவில்
எங்கும் அம்பு பரவியுள்ளது.
23 மாநிலங்கள், 5 தன்னாட்சி பிரதேசங்கள், 4 மாநகராட்சிகள், 2 சிறப்பு நிர்வாக பிரதேசங்கள்,
ஒவ்வொன்றும் தத்தமது தனிச்சிறப்பு கொண்டவை.
130 கோடி சீனர்கள்
எல்லோரும் உங்களை அம்புடன் வரவேற்கின்றனர்.
வாரந்தோறும் செவ்வாய் கிழமை ஈஸ்வரி
ஓவியாவுடன் சீனாவியல் இன்பப் பயணம் என்னும் நிகழ்ச்சி மூலம் எளிய மிக்க சீனாவை அறிந்து கொள்ளுங்கள். இனிய நேயர்களே, இன்று கேட்கப் போவது ஹெனான் மாநிலத்து செஞ்சோ நகரின் சுற்றுலா தகவலாகும். அறிவிப்பாளர் ஓவியா. செஞ்சோ நகரம் சீனா பண்பாட்டின் தோற்றுவாயாக இருந்தது. சீனாவின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு வீசும் நகரத்தை அது கொண்டுள்ளது. இன்று புதிய சகாப்தத்தின் முன்னோடியாக செஞ்சோ நகர் புதிய செழுமையினால் பொலிவூட்டப் பெறுகிறது. சீனாவின் 5 பெரும் விமான நிலையங்களில் ஒன்றான ஷின்சோங் விமான நிலையம் செஞ்சோ நகரின் தெற்கு பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. பெய்ஜிங், குவாங்ஜோ, குன்மிங், ஷாங்காய், ஹாங்காங் முதலிய நகரங்களிலிருந்து இந்நகரத்துக்கு செல்லும் போக்குவரத்து வசதிகள் உள்ளன. மஞ்சள் ஆற்று சுற்றுலா மண்டபத்திலிருந்து சீனா தேசிய இனம் தொடங்கியது. சீன பண்டை கால பண்பாட்டின் களஞ்சியமாகவும் சீனாவின் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு கால பண்பாட்டின் நிரல்பதமாகவும் அது திகழ்கிறது. இங்குள்ள காட்சிகள் அழகாக இருக்கின்றன. ஆண்டு முழுவதும் பச்சை நிற தாவரங்களை இங்கு காணலாம். மஞ்சள் ஆற்று சுற்றுலா மண்டபத்தில் இயற்கை காட்சிகளும் மாநில பண்பாட்டு காட்சி இடங்களும் அதிகம். அவற்றில் மாநில பண்பாட்டு காட்சி இடங்கள் இங்குள்ள முக்கிய காட்சிகளாகும். நுழைவு சீட்டு கட்டணம் 40 யுவான். காலை 8 முதல் மாலை 6 மணி வரை அதை திறந்திருக்கும். சீனா மத்திய பிரதேசத்தின் கட்டிடத்தை பார்க்க விரும்பினால் செல்வம் தாராளமாக காணப்பட்ட வணிகரின் அற்புதமான கடைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வர்த்தகத்தில் ஹெனான் மாநிலத்தின் வணிகர்களின் வெற்றி உணர விரும்பினால் காங்பைவான் தோட்டத்துக்கு செல்ல வேண்டும். நுழைவு கட்டணம் 65 யுவான். காலை 8 முதல் மாலை 6 மணி வரை அது திறந்திருக்கும். ஜென்ஜோ நகரின் சுற்றுலா வசதிகள் முழுமையாகி உள்ளன. பன்முக உபசரிப்பு திறன் வலிமையாக காணப்படும் சுற்றுலா நகரமாக அது விளங்குகிறது. சுற்றுலா துறையின் வளர்ச்சி சிறுமையாகி வருகிறது. ஜென்ஜோ நகரின் மேற்கு பகுதியில் மிகவும் சிறப்பான வணிக பிரதேசம் ஜென்ஜோ வணிக மாளிகையின் அருகில் அமைந்துள்ளது. இங்குள்ள உயர்நிலை வணிக பிரதேசம் ஹுவாயுவான் சாலையில் அமைந்துள்ள ஜிஜின் மலையிலிருந்து டோங்ஃபெங் சாலை வரையான இடத்தில் அமைந்துள்ளது. பல நிதி நிறுவனங்களின் தலைமையகங்கள் குவிந்த இடமாகவும் அது திகழ்கிறது. மேலும் இஞ்சி வர்த்தக சண்டை போன்ற பல மொத்த விற்பனை சண்டைகள் ஜென்ஜோ நகரில் உள்ளன.
நேயர்கள், இதுவரை சீன கவிஞர் டூ ஃபுவின் வீடு பற்றி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.